أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த முஸ்லீம் சமுதாயத்தில் ஒரு முஸ்லீம் ஒரு இறந்துவிட்டால் அவருக்காக என்னவெல்லாம் செய்யக்கூடியவர்களாக மக்கள் இருக்கிறார்கள் என்றால், அந்த இறந்தவர்களுக்கு குரானை ஓதக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இறந்தவர்களுக்கு குரான் ஓதுவதற்கோ, இறந்தவர்களுக்கு யாசின் ஓதுவதற்கோ ஆதாரபூர்வமான எந்த ஹதீஸ்களும் கிடையாது. இப்போ குரான் ஹதீஸில் இறந்தவர்களுக்கு நாம் எந்த காரியம் செய்தால் பயனளிக்கும் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்குங்க. இறந்தவர்களுக்கு உயிரோடு இருக்கக்கூடிய வாரிசுகள், உயிரோடு இருக்கக்கூடிய நெருங்கிய உறவினர்கள், யார் இறந்தாரோ அவருடைய நெருங்கிய உறவாக இருக்கக்கூடிய வாரிசுகள் இருக்கிறாங்களே, அவங்க சில நல்லறங்களை சில காரியங்களை செய்தால் அது ஏற்கப்படும் என்று குரான் ஹதீஸுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. குரான் ஹதீஸுக்கு சொல்லப்பட்ட அடிப்படையில் தான் நம் இறந்தவர்களுக்கு உண்டான காரியங்களை செய்ய முடியுமே தவிர, குரான் ஹதீஸில் இல்லாத ஒன்றை நாமே ஒன்று தீர்மானித்து செய்யக்கூடாது என்ற விஷயத்தை நான் அடிப்படையாக உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஒருவர் இறந்து விட்டார் என்று சொன்னால், ஒரு மூமின் இறந்து விட்டார் என்று இறை நம்பிக்கை கொண்டவர் இறந்து விட்டார் என்று சொன்னால், நெருங்கிய உறவினராக இருக்கக்கூடிய தாயோ தந்தையோ இப்பேற்பட்டவரெல்லாம் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால், நரகத்தினுடைய வேதனையில் அவர்கள் ஆகிவிடக்கூடாது என்றால், பிள்ளைங்க அந்த பாவத்திலிருந்து மீட்பதற்கு சில காரியங்களை செய்யுங்கள், அவங்க அந்த குற்றத்திலிருந்து மீண்டு வருவதற்காக சில விஷயங்களை கடமைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள், சில நன்மையான காரியங்களை நீங்கள் செய்யுங்கள், வாரிசுகள் செய்யுங்கள், இறை நம்பிக்கை கொண்டவர்கள் செய்யுங்கள் என்று இந்த மார்க்கம் நமக்கு ஆர்வம் ஊட்டுகிறது. அந்த ஒரு சில விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவது என்னவென்று சொன்னால், ஒருத்தர் இறந்து விட்டார், நெருங்கிய உறவாக இருக்கக்கூடிய தாய் இறந்துட்டாங்க அல்லது தந்தை இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், அப்போ வாரிசுகள்லாம் என்ன செய்யணும், நெருங்கிய உறவினர்களாக இருக்கக்கூடியவர்களாம் அந்த இறந்தவருக்காக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக புகாரியில் சஹீஹுல் புகாரி என்ற ஹதீஸில் 2295 இலக்கத்தில் நம்ம பார்க்கின்றோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறந்தவருக்காக செய்ய வேண்டிய முதன்மையான காரியமாக வழிகாட்டியுள்ளது கடன் இருக்கிறதா என்று பார்த்துருக்கிறாங்க. இந்த இறந்தவர் எவ்வளவு கடன் வச்சுட்டு போயிருக்கிறாரு, எவ்வளோ பாக்கி அவர்கிட்ட இருக்குது என்ற விஷயத்தை தான் ரசூலா பார்த்துருக்குறாங்க. ரசூல்லா காலத்தில் பாருங்க, அதாவது முதல் ஜனாசா வருகிறது கடன் இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துள வச்சாங்க. ரெண்டாவது வரக்கூடிய நபருக்கு ரசூலுல்லா கடன் இருக்குது, அதை அடைப்பதற்கு பணம் வச்சுட்டு போயிருக்கார், அவருக்கு துள வைக்கிறாங்க. மூன்றாவது கட்டத்தில் ஒரு ஜனாசா வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க கடன் இருக்குதா, ஆமாம் இருக்குது, அடைப்பதற்குண்டான சோர்ஸ் இருக்கான்னு கேட்டால் சோர்ஸ் இல்லை. ரசூலுல்லா சொல்கிறாங்க, உங்கள் தோழருக்கு நீங்களே தொலை வச்சுக்கொள்ளுங்க, நான் வைக்க மாட்டேன் என்ற கருத்தில் சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அபு கத்தாதா என்ற நபித்தோழர், அபு கத்தாதா என்ற நபித்தோழர் சொல்கிறார், அலைய தைனுன் யார் ரசூலுல்லா, அவருடைய கடனை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதரேன்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லா அவருக்கு தொலை வைக்கிறார். அப்போ பாருங்கள், இறந்தவருக்கு நம்ம இதை செய்கிறோமா, எவ்வளோ கடன் இருக்குது, எவ்வளோ பாக்கி இருக்குது, அல்லாஹ் கிட்ட குற்றவாளி ஆகிடுவாரே என்றதை கருதி பிள்ளைங்க வாரிசுகளாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் கடனை அடைப்பதற்கு முன் வரணும். இதுதான் மார்க்கத்தில் ரொம்ப வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு. ரசூலுல்லா முதல் கேள்வி அதான் கேட்டிருக்கிறாங்க. இதை நிறைய பேர் கண்டுகொள்வது கிடையாது என்பதை நம்ம பார்க்குறோம். ஹதீஸ்களில் இவ்வளோ வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு. பிற்காலத்தில் ரசூலுல்லா இதை எப்படி மாற்றுறாங்க தெரியுமா, புகாரியில் சஹீஹுல் புகாரியில் 2298 செய்தியில் பார்க்குறோம். ஆரம்ப கட்டத்தில் தான் ரசூலுல்லா எவ்வளோ கடன் இருக்குன்னு கேட்பாங்க, கடன் அடைப்பதற்கு பணம் இருக்கான்னு கேட்பாங்க, பணம் இருந்தால் தொலை வைப்பாங்க, பணம் இல்லை அடைப்பதற்கு பணம் இல்லை, பாக்கியில் கடன் பாக்கி பெற்ற நிலையில் தான் மூத்தாக இருக்கிறாரு, அதை அடைக்க முடியலைன்னு சொல்லும் பொழுது தொலை வைக்க மாட்டாங்க. பிற்காலத்தில் அவங்களுடைய ஆட்சி தன்னிறைவாக ஆகிறது, பெரிய பெரிய வெற்றிகள்லாம் கிடைத்து ரசூலுல்லாவுடைய ஆட்சி ஒரு கஜானாலாம் நிரம்பக்கூடியவர்களாக தன்னிறைவு பெற்ற வல்லரசாக ரசூலுல்லா மாறின பிறகு சொல்கிறார்கள், ஆனால் அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களுடைய உயிர்களை விட மூமின்களுக்கு நான் மேலானவனாக இருக்கின்றேன், மூமின்களுக்கு நான் வந்து மிக தகுதி வாய்ந்தவனாக நான் இருக்கின்றேன். ஃபமன் தூஃபிய மினல் முஃமினீன் ஃபதரக்க தைனன் ஃபஅலைய கலாஉஹு, யாராவது ஒரு மூமின் கடன் இருக்கிற நிலையில் மௌத்தாகி விட்டால் அதை அடைப்பது என் மேல் கடமை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மேல் அதை பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒமன் தரக்க மாலன் பலி வரசத்திகி, யாராவது ஒருத்தர் சொத்தை விட்டுட்டு போனால் அந்த சொத்து அவங்க பிள்ளைங்க பங்கிட்டு கொள்ளலாம், பாக்கி இருந்தால் அதை நான் பொறுப்பேற்றுக்கொள்றேன். ரசூலா வர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீக தலைவராக இருப்பது போலவே ஆட்சி தலைவராக இருக்கிறாங்க. ஆட்சியில் எவ்வளோ பெரிய ஒரு தன்னிறைவு வந்துவிட்டது என்றால், குடிமக்களுடைய கடனை நான் பொறுப்பேற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி, குடிமக்களுடைய கடன் நான் பொறுப்பு, மௌத்தா போனவங்களுடைய எவ்வளோ கடன் இருக்க நான் சுமந்துக்கிறேன், நீங்கள் இருக்கக்கூடிய சொத்து உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் பங்கிட்டு கொள்ளலாம் என்ற அளவுக்கு தன்னிறைவாக பிற்காலத்தில் மாறுறாங்க. ஆரம்ப கட்டத்தில் அவங்க தொழமாட்டேன் என்று போனாங்க. கடனை பற்றி எவ்வளோ வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்குன்றதுக்கு இது ஒரு ஆதாரம். அதே மாதிரிங்க சூரத்து நிசாவுல் 4:11-12 அல்லாஹ் சொல்கிறான், இந்த வாரிசு உரிமை சட்டத்தை பற்றி எல்லாம் பேசுகிறான். ஒரு தாய் இறந்து விட்டால் அவங்களுடைய சொத்தில் பங்கீடுலாம் எப்படி கொடுக்கணும், ஒரு தந்தை இறந்து விட்டால் அவங்களுடைய சொத்தில் யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ, மனைவிக்கு எவ்வளோ தரணும், குழந்தைங்களுக்கு எவ்வளோ தரணும், ஆண் பிள்ளைக்கு எவ்வளோ தரணும், பெண் பிள்ளைக்கு எவ்வளோ தரணும் என்ற விஷயத்தெல்லாம் வாரிசு உரிமை சம்பந்தமான விஷயத்தை பேசுகின்றார். அதில் 4 குரானில் 11-12 இந்த 2 வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும், கடனை அடைச்சிட்ட பிறகு தான் பங்கீடு பற்றியே பேசுகிறான்ல. எப்போ இந்த பங்கீடெல்லாம் நீங்கள் கொடுக்கணும், தந்தைக்கு இவ்வளவு, ஆண் பிள்ளைக்கு இவ்வளவு, பெண் பிள்ளைக்கு இவ்வளவுன்னு எப்போ கொடுக்கணும் என்றால், அல்லாஹ் சொல்லுகிறான், மிம் பாதி வசியத்தின் யூசி பிஹா அவுதைன். அவர் எவ்வளோ வசியத்தை செய்து விட்டு போயிருக்கிறாருன்னு பாருங்கள், அவர் எவ்வளோ கடன் வச்சுட்டு போயிருக்காருன்னு பாருங்கள், அந்த கடனை எல்லாம் நிறைவேற்றின பிறகு தான் நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய பங்கீடுகளை நீங்கள் ஆக்கிக்கொள்ளணும், சொத்து பங்கீடு எல்லாம் கடனுக்கு பிறகுதான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான் என்றால், கடன் எவ்வளவு ஒரு அவசியமாக நிறைவேற்ற வேண்டிய நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய அம்சம்னு பாருங்கள். கடன் இருக்கிற நிலையிலே மௌத் ஆகிட்டா அல்லாஹ் மன்னிக்க மாட்டாத. இஸ்லாத்தில் பாவங்கள் 2 வகை, ஒன்று மனிதனுக்கு செய்யக்கூடிய பாவம், இன்னொன்று அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய பாவம். நம்ம தொழாமல் இருக்கிறோம், நோன்பு வைக்காமல் இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய கடமையெல்லாம் நிறைவேற்றாமல் இருக்கிறோம்னா அல்லாஹ்வுக்கு நமக்குள்ள பாவம் அது. ஒரு மனுஷங்கிட்ட நான் 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறேன்னு சொன்னால் அல்லாஹ் கிட்ட வாங்கின கடன் இல்லை, மனுஷங்கிட்ட செஞ்ச பாவம் நான். இந்த மனுஷன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று இந்த மார்க்கம் வழிகாட்டுகிறது. அதனால தான் மனுஷங்கிட்ட வாங்கின கடனை வந்து மன்னிச்சால்தான் அவர் குற்றத்திலிருந்து தப்பிப்பார் என்ற அளவிற்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அப்போ இதில் கடன் சம்பந்தமாக செய்திகளை பாருங்கள். கடன் இல்லாத நிலையில் நம்ம வாழணும், ஒருவேளை நம்ம கடன் வாங்கிவிட்டால் கூட அடைப்பதற்குண்டான விஷயத்தை நாம் செய்துவிட வேண்டும், ஒருவேளை நாம் செய்யாமல் இருந்து விட்டால் கூட, நாம் இறந்து விட்டால் நம்முடைய வாரிசுகள் நம்ம வசியத்தாக அறிவுரையாக சொல்லிட்டு போகணும், பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம், இந்த சமுதாயத்தில் எல்லா நபர்களும் மூமின்கள் எல்லாம் கடன் தந்தைக்கு எவ்வளோ இருக்கிறது என்று பார்த்து, தாய்க்கு எவ்வளோ இருக்கிறது என்று பார்த்து அதை அடைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு உபதேசமாக இஸ்லாம் வழிகாட்டுகிறது. நம்ம செய்கிறவன் ஒரு ஃபாத்தியா செய்து விட்டால், ஃபாத்தியா அவர்களுக்காக 3-ம் ஃபாத்தியா, 7-ம் ஃபாத்தியா, 40-ம் ஃபாத்தியா செய்து விட்டால், குரான் ஓதிவிட்டால் எல்லாமே முடிஞ்சிடும்னு நினைக்கிறீங்களே, இல்லை, இதை செய்யுங்க. மார்க்கத்தில் எவ்வளோ வலியுறுத்தப்பட்டிருக்குன்றதை பார்த்து இதை கவனத்தில் கொள்ளுங்க. இது ஒரு அம்சங்க. அதுக்கடுத்து என்னென்னு சொன்னால், ஒரு மூமின்கள் இன்னொரு மூமின்களுக்கு இதை செய்யலாம், குறிப்பாக பிள்ளைங்க தாய் தந்தையருக்கு இதை செய்யலாம். அது என்னது என்றால், இதுதான் முக்கியமான ஒரு அம்சம், பிரார்த்தனைன்ற அம்சம், துவா. ஒரு பிள்ளைங்க தாய் தந்தையருக்கு கண்டிப்பாக கேட்க வேண்டிய விஷயம் துவா. ஒரு இறை நம்பிக்கை கொண்டவங்க இன்னொரு இறை நம்பிக்கை கொண்டவருக்காக கேட்க வேண்டிய முக்கியமான அம்சம் துவா, பிரார்த்தனை. இதை மார்க்கம் அவ்வளோ வலியுறுத்துகிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், 59:10 அல்லாஹ் குறிப்பிடுகிறான், யகுலூன ரப்பனா ஃபிர் லனா வலி இஹ்வானினா அல்லதீன சபக்குனா பில் ஈமான். இறைவா, எங்களுடைய பாவத்தை மன்னித்து விடு, எங்களுடைய பாவத்தை மன்னித்து விடு. இறை நம்பிக்கையில் எங்களுக்கு முந்தி விட்டார்களே, அவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து விடு என்று அந்த மக்கள் சொல்வார்கள். நல்லா சொல்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், குர்ஆனில் குறிப்பிடுகிறான், நல்ல மக்களை பார்த்து குறிப்பிடுகிறான். அவங்க எப்படி சொல்லுவாங்க, பிரார்த்திப்பாங்க, துவா கேட்பாங்க என்று சொன்னால், தங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்பாங்க. தங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்பது போலவே, இறந்துட்டாங்கல்ல ஈமானோடு இறை நம்பிக்கையோடு இறந்து போயிட்டாங்கல்ல, மூமின்களாக இறந்து போயிட்டாங்கல்ல, அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லவர்களுடைய குணத்தை பற்றி சொல்லி காட்டுகிறார். குர்ஆனில் சொல்கிறதுலேருந்து ஒரு மூமின்கள் என்ன செய்யலாம், இன்னொரு மூமினுக்காக, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக, இறந்து விட்ட தன்னுடைய உறவினருக்காக, இறந்து விட்ட தன்னுடைய நண்பருக்காக, இறந்து விட்ட தன்னுடைய சகோதரருக்காக, இறந்து விட்ட தன்னுடைய கொள்கை சகோதரனுக்காக, எல்லா மூமின்களுக்காகவும் எல்லா முஸ்லிமுக்காகவும் என்ன செய்யலாம், இறைவா உன்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹ் மூமின்கள் இன்னொரு மூமின்களுக்கு செய்யணும் என்ற விஷயத்தை 59வது அத்தியாயம் 10வது வசனத்தில் குறிப்பிடுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை பிள்ளைங்களை சேர்த்து எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். பிள்ளைங்க இதை என்ன செய்யுங்க, கொஞ்சம் கூடுதலாக கவனத்தில் கொள்ளுங்கன்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் இதை இன்னும் கூடுதலாக சொல்கிறாங்க. சஹி முஸ்லிம் என்ற ஹதீஸில் 3358வது ஹதீஸில் பார்க்குறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதா மாத்தல் இன்சானு இன்கதா அன்ஹு அமலுஹு, ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய எல்லா செயல்பாடுகளும் துண்டிக்கப்பட்டு விடுகிறது. ஒரு மனுஷன் இறந்து போயிட்டு அவன் சாப்பிட முடியுமா? ஒரு மனுஷன் இறந்து போயிட்டு அவன் குடிக்க முடியுமா, பேச முடியுமா, தொழ முடியுமா, நோன்பு வைக்க முடியுமா? எதுவுமே செய்ய முடியாத, எல்லாமே துண்டிக்கப்பட்டு விடுதா இல்லையா, எல்லாமே துண்டிக்கப்பட்டு விடுகிறது என்று சொல்லிட்டு மூன்றை தவிரன்ற சொல்ல விதிவிலக்கு கொடுக்குறாங்க. அந்த மூணு என்னன்னு விவரிக்கிறாங்க. முதலாவது சொல்கிறார்கள், இல்லா மின் சதக்கத்தின் ஜாரியா, நிலையான தர்மம் என்பது முதலாவது, மக்களுக்கு பயன் பெறக்கூடிய நல்ல ரங்களாக அது இருக்கணும், அது நான் இறந்து போன பிறகு கூட பயனளிக்கக்கூடியதாக இருக்குமானால் அதுதான் சதக்கத்துல் ஜாரியா, நிலையான தர்மம். இதை நம்ம ஏதாவது செஞ்சுட்டு போகணும், உயிரோடு இருக்கும் பொழுது நிலையான தர்மங்களை செஞ்சுட்டு போகணும், நாம் இறந்து போன பிறகு கூட அந்த நல்லறங்கள் கண்டினியூவாக மக்களுக்கு பயன்பெற்று கொண்டே இருக்கணும். இதை ரசூலுல்லாஹ் வந்து இறந்த பிறகு நன்மை வரக்கூடிய காரியத்தில் இது ஒன்று வந்து கொண்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது சொல்கிறாங்க, அவ் இல்மின் யுந்தஃபவு பிஹி, பயன் தரக்கூடிய கல்வி, பயன் தரப்படக்கூடிய ஒரு கல்வின்றாங்க. பயன் தரப்படக்கூடிய கல்வினா என்ன, ஒரு கல்வி இருக்கிறது, அந்த கல்வியை நான் சொல்வதன் மூலமாக மக்களுக்கு பயன் கிடைக்கணும். இப்போ குரான் ஹதீஸுடைய கல்வி இருக்கா இல்லையா, இதை நான் ஊர் ஊராக போய் மக்களாக பார்த்து நான் சொல்கிறேன், தொழுங்க, நோன்பு வைங்க, ஜக்காத் கொடுங்க, ஹஜ் செய்யுங்க, ஷிர்க் வைக்காதீங்க, அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க, தாயத்து கட்டாதீங்க, தகடு கட்டாதீங்க, இறந்தவர்களை வணங்காதீங்க, தர்காவுக்கு போகாதீங்க, ஃபாத்திஹா மௌலூது ஓதாதீங்க, நான் அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கன்னு நம்ம சொல்கிறோம். இதை சொல்லி கொண்டே இருக்கிறதுனால கூலி கிடைக்கிறது தனி. இதிலேருந்து ஒருத்தர் திருந்தி வர்றாருன்னு வைங்க, அவர் வாழ்க்கையில் அமல்படுத்துகிறாருன்னு வைங்க, குரான் ஹதீஸின் அடிப்படையில் ஒருத்தர் மாறுகிறார் என்றால் அவர் காலம் முழுக்க தொழுவாரா இல்லையா, காலம் முழுக்க நல்ல காரியம் செய்வாரா இல்லையா? ஒரு பயனளிக்கக்கூடிய கல்வி ஒருவருக்கு மாற்றம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குமானால் அவர் வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துவார் என்று சொன்னால் எனக்கு காலம் முழுக்க நன்மை வரும். எந்த நன்மை என்றால் அவர் செயல்படுத்துகிறாரா இல்லையா, அவருக்கு அது பயனளித்ததா இல்லையா, அந்த பயனளிக்கக்கூடிய நன்மை எனக்கு வந்து கொண்டே இருக்கும். இது ரெண்டாவது ஒரு விஷயம். மூன்றாவது இதில் முக்கியமாக இந்த தலைப்பில் சம்பந்தப்பட்ட விஷயம், ரசூலுல்லாஹ் குறிப்பிடுறாங்க, வலதின் சாலிஹின் எது ஊலகு, தன்னுடைய பெற்றோருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்ல குழந்தைகள், தன்னுடைய பெற்றோருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்லொழுக்கம் உள்ள நல்ல குழந்தைகளுடைய பிரார்த்தனை இறந்தவர்களுக்கு நன்மை வரும், தாய் தந்தையருக்கு நன்மை போகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பிறகு கூட மூன்று விஷயத்தில் அவங்க என்ன செய்யும், எல்லாமே முடிந்து விட்டது மூன்றை தவிரன்னு சொல்லும் பொழுதுதான் நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளுடைய பிரார்த்தனை துவா என்று சொல்கிறார்கள். வலதின் சாலிஹின் எது உலகு, நல்லொழுக்கம் உள்ள சந்ததிகள் செய்யக்கூடிய பிரார்த்தனை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ ஒரு குழந்தை கேட்கக்கூடிய துவா என்று சொல்லாமல் நல்ல சாலிஹான குழந்தைகள் கேட்கக்கூடிய துவா பெற்றோருக்கு நன்மை போகும் என்று சொன்னால் என்ன அடைய இதில் புரியுது, அவன் நல்ல குழந்தையாக உருவாகுவதற்கு காரணமே அவனுடைய பெற்றோர் தான், பெற்றோருடைய வளர்ப்பு தானே அவன் நல்ல குழந்தையாக மாற்றிச்சு. அதனால் இப்போ நல்ல குழந்தைகளுடைய துவா பெற்றோருக்கு நன்மை போகும் என்பதை நம்ம பார்க்குறோம். அப்போது இதில் என்ன என்ன நம்ம தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு ஹஜ்ரத்தை அழைச்சிட்டு வந்து ஒரு ஆலிம்சாவை அழைச்சிட்டு வந்து வீட்டில் குரான்லாம் கொடுத்து ஃபாத்தியா ஓத வச்சு அவர் துவா கேட்ட நம்மளாம் ஆமீன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவருக்கு ஏதோ இறந்தவருக்கு நன்மை போகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, அதெல்லாம் நன்மை போகவே செய்யாது. ஏன், பிள்ளைங்களுடைய துவா தான் ரசூலுல்லாஹ் முக்கியத்துவப்படுத்தி சொல்கிறாங்க. வேற ஒருத்தர் நீங்கள் அழைச்சிட்டு வர்றீங்கன்னா உங்களுடைய பணத்துக்கு ஏற்ப தான் அவர் துவா செய்வார். ஒரு ஆலிம்சாவை அழைச்சிட்டு வந்து நீங்கள் துவா செய்யுங்க பிரார்த்தனை செய்ய வைங்கன்னா நீங்கள் 5 ரூபா கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு துவா செய்வார், 50 ரூபா கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு துவா செய்வார், 500 ரூபா கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு துவா செய்வார், 1000 ரூபா கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி துவா செய்வார். அதில் இஹ்லாஸ் இருக்காது, மன தூய்மை இருக்காது. நீங்கள் உங்கள் தந்தைக்காக உங்களை எப்படியெல்லாம் வளர்த்தாங்க, உங்கள் தாய் எப்படியெல்லாம் வளர்த்தாங்கன்றத உள்ளத்தால் அழுது மனசார அல்லாஹ்கிட்ட கேட்பீங்களா இல்லையா, அதுதானுங்க வேணும். அப்போ பிள்ளைங்க பெற்றோருக்காக என்ன செய்யணும், துவா கேட்கணும். இதுதான் வலியுறுத்தி மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றத பார்க்குறோம். அப்போ மூமின்கள் இன்னொரு மூமின்களுக்கு செய்யக்கூடிய துவாவில் மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கு. பிள்ளைங்க பெற்றோருக்காக செய்யக்கூடிய துவாவில் மார்க்கத்தில் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாதது மார்க்கத்தில் என்ன இல்லை கிடையாது. ஃபாத்தியா மாதிரியெல்லாம் மார்க்கத்தில் இல்லைன்றதை பார்க்குறோம். இது தனித்தனி நபர்கள் செய்ய வேண்டிய துவா. இது கூட கூட்டு துவா கிடையாது. ஒருத்தர் துவா கேட்க மற்றவங்க ஆமீன் ஆமீன் சொல்கிறாங்களே, அது இல்லை. இது அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் அல்லாஹ்கிட்ட கேட்கக்கூடிய துவாவை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஜனாசா தொழுகையை கூட காட்டி கொடுத்தாங்க. ஜனாசா தொழுகையை கூட கூட்டு துவா கிடையாது, ஒரு தொழுகையாக தானே ரசூலுல்லாஹ் காட்டி கொடுக்குறாங்க. எல்லா தனித்தனி நபர்களாக ஓதக்கூடிய ஒரு அம்சமாக காட்டி கொடுக்குறாங்க. அவரவர்கள் செய்யக்கூடிய ஒரு துவாவாக இதுவும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். அதுக்கடுத்து இறந்தவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய அடுத்த அம்சத்தில் தர்மம் செய்யலாம். ஒரு நம்ம ஃபாத்தியா செய்கிறோம்னா உணவு தானே கொடுக்குறோம், உணவு சமைச்சு நம்ம ஏழை எளியவங்களுக்கு தானே கொடுக்க போகிறோம், உறவினர்கள்லாம் கொடுக்குறோம்ல, அதுலேயும் ஒரு தர்மம் போகுதுன்னு நீங்கள் நினைக்கலாம். அது வந்து தர்மம் என்ற பார்வை நீங்கள் பார்த்தாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறையை தாண்டியதாக இருக்கிற மாற்றமாக இருக்கிறது. மூணாவது நாள் செய்யணும்னு ஒரு வரையறையை எடுத்திருக்கீங்களா இல்லையா? ஏழாவது நாள் செய்யணும், 40வது நாள் செய்யணும், வருஷத்தில் ஒரு நாள் செய்யணும்னு எடுக்கிறீங்கல்ல, இந்த வரையறை குற்றமாக மார்க்கத்தில் கருதப்படுகிறது. அப்போ ரசூல்லா தான் வரையறை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. மூணாவது நாள் செய்யணும், அஞ்சாவது நாள் செய்யணும், ஏழாவது நாள் செய்யணும், 40வது நாள் செய்யணும், வருடம் செய்யணும் என்றால் ரசூல்லாவுடைய வழிமுறை அதில் இல்லை என்று சொன்னால் அது வழிகேடு. நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அவங்க தான் சொல்லுவாங்க ஃபஜர் 2 ரக்காத்து, லுஹர் 4 ரக்காத்து, அசர் 4 ரக்காத்து, மஹ்ரிப் 3 ரக்காத்து, இஷா 4 ரக்காத்து. நானாம் வந்து இஷாவை 3 ரக்காத்தை மாற்ற முடியாது, நானா மஹ்ரிப 4 ரக்காத்தை மாற்ற முடியாது, நானா அசர் தொழுகை என்ன செய்ய முடியாது, 2 மாற்ற முடியாது. ரசூல்லா தான் நிர்ணயம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அவங்க சதக்காவை காட்டி கொடுத்துருக்காங்க, ஃபாத்தியாவை அவங்க காட்டி தரல. ஏழை எளியவர்களுக்கு உணவு தரக்கூடிய வழிமுறையை காட்டி கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம உணவு பண்ணுறது கொடுக்கலாம், பொருளாதாரம் கொடுக்கலாம், மற்ற எது வேணாலும் கொடுக்கலாம். அப்போ இது ஃபாத்தியாக்களுக்கு என்ன செய்யாது, கத்தம் ஃபாத்தியாக்களுக்கு இது ஆதாரமாக அமையாதுன்றதையும் கூடுதலாக சொல்லிக்கொண்டு இந்த விஷயத்தில் வர்றேன். இது தர்மத்தில் என்ன வருதுன்னு கேட்டால் புகாரியில் பார்க்குறோம், 1388வது ஹதீஸில் பாருங்க. இதில் இதெல்லாம் கவனிச்சா சதக்கா எது இறந்தவர்களுக்கு எது பயனளிக்கும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறலாம். அதை பாருங்க, ஒரு மனிதர் ரசூலுல்லா கிட்ட வர்றார், வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர், இன்ன உம்மி, என்னுடைய தாய் திடீர் என்று மௌத்தாயிட்டாங்க. திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் மௌத்தாயிடுவாங்கல்ல, நல்லா இருப்பாங்க, திடீர்னு இறந்து போயிடுவாங்களா இல்லையா? அப்படி இறந்து போயிடுறாங்க. ஒரு மனிதர் ரசூலுல்லா கிட்ட கேட்கிறார், இப்போ அதுன்னுஹா லவ் தக்கல்லமத் தசத்தக்கத், அவங்க நான் நினைக்கிறேன் அவங்க உயிரோடு இருந்திருந்தா தர்மம் செய்ய சொல்லியிருப்பாங்கன்னு நான் கருதுறேன். அவங்க இறந்துட்டாங்க, உயிரோடு இருந்திருந்தா அவங்க வாயினால் தர்மம் செய்யப்பா, சதக்கா கொடுப்பா என்று அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் இறந்து போயிட்டாங்க. ஃபஹல்லஹா அஜ்ருன் இன் தசத்தக்து அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதரே, எனவே என் தாய்க்காக, இறந்து விட்ட என்னுடைய தாய்க்காக நான் தர்மம் கொடுப்பது என் தாய்க்கு பயனளிக்குமா என்று கேட்கிறார். ரசூலுல்லா சொன்னால் காலனாம், தாராளமாக பயனளிக்கும், கூடும், ஆம் என்று ரசூலுல்லா சொன்ன ஹதீஸ் புகாரியில் 1388வது செய்தியில் பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு செய்தி பாருங்க, புகாரியில் 2756வது செய்தி இடம்பெற்றிருக்கிறது. சாதிபுன் உபாதா என்ற நபித்தோழர் அறிவிக்கிறார், தூஃபியத் உம்முஹு, அதாவது தாய் இறந்து விட்டார்கள், வஹுவ காயிபுன் அன்ஹா, நான் வெளியூரில் இருக்கும் பொழுது தாய் மரணித்து விட்டார்கள், யார சூழல்லா, அதனால் ஐ என்ஃபஹா ஷையுன் இன் தசத்தக்து பிஹி அன்ஹா, என் தாய்க்காக நான் தர்மம் கொடுத்தால் என் தாய்க்கு நன்மை போகுமா என்று கேட்கிறார். தாராளமாக கிடைக்கும், ஆம் என்று ரசூல்லா சொல்லும் பொழுது ரசூல்லா கிட்ட அவர் சொல்கிறார், ஃப இன்னி உஷ்ஹிதுக்க அன் அன்னஹா இத்தில் அல் மெஹ்ராஃப், மெஹ்ராஃப் என்ற தோட்டத்தை சதக்கத்துன் அலைஹா, என் தாய்க்காக நன்மைக்காக நான் உங்களை சாட்சியாக கொடுக்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை சாட்சியாக்கி மிஹ்ராஃப் என்ற ஒரு தோட்டத்தை தர்மமாக கொடுக்குறார். முதல்ல என்ன செய்கிறார்னா, என் தாய்க்காக தர்மம் கொடுத்தா நன்மை தாய்க்கு கிடைக்குமான்னு கேட்டுறாரு. கிடைக்கும், கூடும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஆமாம் என்று சொன்ன பிறகு என்ன செய்கிறார் என்று சொன்னால், மிஹ்ராஃப் என்ற தோட்டத்தை தர்மமாக கொடுக்கிறார். அதற்கு ரசூலுல்லாஹ் சாட்சியாக்கி தாய்க்காக, தாய்க்கு நன்மை சேர வேண்டும் என்பதற்காக சதக்கா செய்தார் என்பதை பார்க்குறோம். இது புகாரியில் 2756 இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி வந்து முஸ்லீமில் இடம்பெற்றிருக்க இன்னொரு ஹதீஸ், அபு ஹுரைரா அவங்க அறிவிக்கிறாரு, ஒரு மனிதர் ரசூலுல்லா கிட்ட வர்றார், வந்து கேட்குறார், இன்ன அபி மாத்த வ தரக்க மாலன் வலம் யூசி, இதில் பாருங்கள் தந்தை மரணித்து விட்டார், அவர் சொத்தை விட்டு விட்டு போயிருக்கிறார், பணம் காசுகளை விட்டு விட்டு தான் போயிருக்கிறார். வலம் யூசி, ஆனால் சதக்கா செய்யுங்கன்னு அவர் சொல்லலை, வசியத் எதுவுமே செய்யலை, வலியுறுத்தி எதுவுமே சொல்லலை, தர்மங்கள் செய்யணும்னு சொல்லி அவர் சொல்லலை, இறந்துட்டார். ஃபஹல் யுகஃபிரு அன்ஹு அத்தசத்தக்கு அன்ஹு, நான் அவருக்காக தர்மத்தை கொடுத்தால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா? என் தந்தைக்காக நான் தர்மத்தை கொடுத்தால், சதக்கா கொடுத்தா என் தந்தைக்கு நன்மை போகுமா என்று கேட்கிறார் ரசுல்லா. நாம் ஆமாம், கூடும், கொடுக்கலாம் என்று ரசுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கு. அப்போ என்ன செய்யலாம்னு, ஒரு தோட்டத்தை என்ன செஞ்சிருக்கிறார் அவரு, சாதிபுன் உபாதா சொல்லக்கூடிய செய்தியில தர்மமாக கொடுத்த மிஹ்ராஃப் என்ற தோட்டத்தையே தாய்க்காக கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த தந்தை சொத்தை விட்டுட்டு போயிருக்கிறாரு, சொத்திலிருந்து நான் தர்மம் செஞ்சா தந்தைக்கு நன்மை போகுமா, கிடைக்கும் என்ற ரசுல்லா சொல்றதையும் நம்ம பார்க்குறோம். இதுல முஸ்னத் அகமதுல வரக்கூடிய ஒரு செய்தியில கூடுதலான ஒரு வாசகம் இடம்பெற்றிருக்கிறது. அதுல என்ன இடம்பெற்றிருக்கிறது என்றால், சாதிபுன் உபாதா தான் அதை அறிவிக்கிறார், என் தாய் மரணித்து விட்டார்கள், என் தாய்க்காக நான் தர்மம் கொடுத்தால் அந்த தர்மத்தில் அவங்களுக்கு நன்மை கிடைக்குமா என்று கேட்கிறார். கிடைக்கும்னு சொல்லி ரசுல்லா ஆமாம் என்று சொன்ன பிறகு, ஐயுஸ் சதக்கத்தி அஃதல், தர்மத்தில் மிகச்சிறந்த தர்மம் எது என்று கேட்கிறார். தர்மத்தில் மிகச்சிறந்த தர்மம் எது என்று கேட்கும் பொழுது ரசுல்லா சொல்றாங்க, சகியுல் மா, பிறருக்கு தண்ணீர் புகட்டுவது என்று சொல்றாங்க. ஒரு தாகமாக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கா இல்லையா, தண்ணீர் புகட்டக்கூடிய ஒரு விஷயம் என்பது மிகச்சிறந்த தர்மம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்தவர்களுக்காக செய்யப்படக்கூடிய தர்மத்தில் மிகச்சிறந்த தர்மமாக தண்ணீரை குடிக்க வைப்பது, தண்ணீரை புகட்ட வைப்பது, தாகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்காக புகட்ட வைக்கக்கூடிய சதக்கா தான் மிகச்சிறந்த சதக்கா என்று ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அந்த இறந்தவர்களுக்காக நம்ம நன்மை கருதி இப்படி சதக்கத்துல் ஜாரியா மாதிரி காரியங்களையும் செய்யலாம். மற்ற பணம் காசு, பொருளாதாரம், உணவு, உடை போன்ற மற்ற எல்லா விதமான விஷயங்களையும் இறந்தவர்களுக்காக வாரிசுகள் செய்யலாம் என்றதை இந்த ஹதீஸிலிருந்து தர்மங்கள் சம்பந்தமாக வரக்கூடிய செய்தியை வச்சு நம்ம பார்க்குறோம். இதை செய்யுங்க, ஃபாத்தியா மாதிரி எல்லாம் மார்க்கத்தில் இல்லாத வழிகேடுகளை தவிர்த்து கொண்டு இப்படி குரான் ஓதக்கூடிய காரிய ரசூலாவுடைய அங்கீகாரம்லாம் இல்லாத காரியத்தை விட்டுவிட்டு இது போன்ற தர்மத்தை ஏழை எளியவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு, பசித்தவருக்கு, தாகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு, கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு போன்ற பல நல்ல காரியம் நல்ல அறங்களுக்கெல்லாம் செலவு செய்து இது போன்ற தர்மங்கள் எல்லாம் கொடுத்து இறந்தவர்களுக்கு நன்மை வரக்கூடிய காரியத்தை நாம் செய்ய வேண்டும். இதை நம்ம பார்க்கலாம் இந்த செய்தியிலிருந்து. அதுக்கடுத்து இறந்தவர்களுக்காக நம்ம செய்யக்கூடிய மற்றவர்கள் செய்யக்கூடிய நல்லறத்தில் அடுத்ததா நோன்பு இருக்கு பாருங்க. சுன்னத்தான நஃபிலான நோன்பு கிடையாது, ஆஷுரா நோன்பு, அரஃபா நோன்பு, திங்கக்கிழமை நோன்பு, வியாழக்கிழமை நோன்பு, அது இல்லைங்க. கடமையான நோன்பு இருக்குல்ல, ரமலான் மாதத்துடைய நோன்பு, ஒரு மாத நோன்பு, ஒரு மாத கால நோன்பு கடமை இருக்கு இல்லையா. இது ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது, உடல் திடகாத்திரமாக இருக்கும் பொழுது நம்ம வைக்கிறது கடமை. நம்ம பலவீனமாக அடைஞ்சு உடல்லாம் நோய் வந்து அந்த மாதிரி வைக்க முடியாத நிலை வந்துருச்சுன்னா அது கடமையாக ஆகாது. அப்போ ஆரோக்கியமாக திடகாத்திரமாக இருக்கும் பொழுது வைக்காமல் இருக்கிறோம் பாருங்கள், இதெல்லாம் குற்றமான நிலை. நம்ம அல்லாஹ் ரப்பல் ஆரோக்கியமாக கொடுத்துருக்கும் பொழுது நோன்பு வைக்கவில்லை என்றால் நம்ம அல்லாஹ் கிட்ட குற்றவாளி ஆயிடுவோம். இந்த மாதிரி அவங்க நோன்பு வைக்காமல் அவங்க இருப்பாங்கன்னு சொன்னான், தாயோ தந்தையரோ எத்தனை நோன்புகளை வைக்காமல் இருந்தாங்களோ அது பிள்ளைகள் கணக்கிட்டு பிள்ளைகள் நோன்பு நோக்கணும். அது ரசூலுல்லாஹ் கலா செய்யறதுக்காக அனுமதி தர்றாங்க, வழிகாட்டுறாங்க. இதை சஹீஹுல் புகாரியில் நீங்கள் பார்க்கலாம், 1952 1953 செய்தியில் பார்க்குறோம். அதில் என்ன வருகிறது என்றால், மண் மாத்த வ அலைஹி சியாமுன் சாமான்ஹு வலியுஹு, யார் வந்து நோன்பு அவர் மீது கடமையாக இருக்கிற நிலையில் மௌத்தாகி விட்டாரோ அவருக்கு அவருடைய வலி, அவருடைய பொறுப்பாளர் அவருக்கு பகரமாக நோன்பு வைக்கட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி புகாரியில் 1952 பார்க்குறோம். 1953 என்ன வருதுன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு மனிதர் வந்து கேட்குறார், அல்லாஹ்வுடைய தூதரே என் தாய் வந்து மரணித்து விட்டாங்க, என் தாய் மேலே ஒரு மாத கால நோன்பு கடமையாக இருக்கிற நிலையில் மௌத்தாயிட்டாங்க, அஃப் அகதீஹி அன்ஹா, அந்த தாய்க்காக நான் நோன்பு வைக்கலாமா என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாம் ஆமாம் வைக்கலாம், ஃபதைனுல்லாஹி அஹக்கு அன் யுக்தா, அல்லாஹ்வுடைய கடன் தான் நிறைவேற்றுவதிலேயே தகுதியான கடன் என்று சொல்றாங்க. அது ஒரு மனுஷங்கிட்ட 10,000 ரூபாய் வாங்கினா நீங்க கொடுக்குறியா இல்லையா, அப்போ ஒரு கடன் அறிந்து கொள்றாய், அதை திருப்பி கொடுக்குற. இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய கடன் தான் நோன்பு, அதுதான் நிறைவேற்றுவதற்கு தகுதியான கடன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்குறோம். அப்போ பிள்ளைங்க என்ன செய்யலாம், கடமையான நோன்பு வைக்கலாம், இதெல்லாம் செய்யறது இல்லைங்க நிறைய பேர். ஏன், பசியாக இருக்கிறது கஷ்டம், ஃபாத்தியா ஓதுறது குரான் ஓதுறதுதான் ரொம்ப இலகுவானது, இதை செஞ்சுட்டு போயிடலான்னு பார்க்குறாங்க. அவங்களுக்குள்ளே உண்மையிலேயே பாசம் இருக்குமானால் அவங்களுடைய பாவத்திலிருந்து அவங்களை வெளியேற்ற நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்களே ஆனால், அவங்களை கஷ்டத்திலிருந்து அப்புறப்படுத்த நினைக்கக்கூடியவர்களாக பிள்ளைகள் இருப்பார்களே ஆனால், அவங்க கடுமையான நோன்பு இருக்கிற நிலையில் மௌத்தாயிட்டாங்கன்னா அவங்க சிரமப்படுவாங்களா இல்லையா? அதனால் அவங்க அல்லாஹ்கிட்ட குற்றவாளி ஆகிறாங்களா இல்லையா? அதனால் அந்த குற்றத்திலிருந்து காப்பாற்றுவதற்குண்டான ஒரு காரியத்தை வாரிசுகள் கடமையான நோன்பிலிருந்து அவர்களை வெளியேற்றுவதற்கு காப்பாற்றுவதற்கு இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் பரிகாரமாக காட்டி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம செய்யணும். தொழுகை எப்படி தொழ முடியாது? என் தந்தை வந்து 10 வருஷமாக தொழாமல் இருந்தார், அந்த தொழுகையை நான் தொழ போகிறேன். 5 வருஷம் அவர் தொழாமல் இருந்தார், அந்த தொழுகையை நான் தொழ போகிறேன். தாயினுடைய தொழுகையை நான் தொழ போகிறேன். 2 மாதம் அவங்க தொழாமல் இருந்தாங்க, அந்த தொழுகை நான் விட்டுருவேன், நான் தொழ போகிறேன்னு சொல்லி தொழுகை என்ன செய்ய முடியாது? நோன்பு கலா செய்தது போல பிள்ளைங்க நோன்பு வைக்கலாம் என்பது போல தொழுகையை நம்ம வைக்க முடியாது. அதுக்கு அடுத்து இறந்தவர்கள் சார்பாக உறவினர்கள், அதாவது நெருங்கிய உறவாக இருக்கக்கூடிய வாரிசுகள் செய்ய வேண்டிய கடமையில் இன்னொன்று என்னென்னா, ஹஜ்ஜு கடமையாக இருக்கிற நிலையில் அவர் மௌத்தா போயிட்டார். தாயோ தந்தையோ அவங்க ஏழையாக இருந்து மௌத்தா போயிட்டால் கடமை கிடையாது. அவங்களுக்கு அது சக்தி இல்லாமல் அவங்க ஹஜ்ஜு செய்யலைன்னா கடமை இல்லை. அவர்கள் மேலே தெளிவான கடமையாக இருந்து ஹஜ்ஜு செய்யாமல் மௌத்தா போயிருக்கிறாங்கன்னா பிள்ளைங்க என்ன செய்யலாம்? அவர்களுக்காக ஹஜ்ஜு செய்யலாம் என்றதை நம்ம குர்ஆன் ஹதீஸில் பார்க்குறோம். இதை பாருங்க, புகாரியில் 1852 செய்தியில் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஜுஹைனா என்ற குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி வர்றாங்க. வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாய் ஹஜ்ஜு செய்வதாக நேர்ச்சை செய்திருக்கிறார், ஹஜ்ஜு செய்வதாக நேர்ச்சை செய்திருக்கிறார், ஆனால் அவர் ஹஜ்ஜு செய்யாமலேயே மரணித்து விட்டார். இந்த தாய்க்காக நான் ஹஜ்ஜு செய்யலாமா என்று கேட்கும் பொழுது, ஹுஜ்ஜி அன்ஹா, தாராளமாக செய், அவள் அந்த தாய்க்காக நீ ஹஜ்ஜு செய், அந்த தாய் மேலே கடன் இருந்தால் யார் நிறைவேற்றுவா என்று ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்க, நான் தான் நிறைவேற்றுவேன், அப்போ நீ தான் ஹஜ்ஜு செய்யணும், அல்லாஹ்வுடைய கடன் தான் நிறைவேற்றுவதற்கு மிக தகுதியான கடன் என்று சொன்னதாக புகாரியில் 1852 பார்க்குறோம். அதே மாதிரி புகாரியில் 6699 செய்தியில் என்ன இருக்குன்னு கேட்டால், தன்னுடைய தங்கைக்காக ஹஜ்ஜை நிறைவேற்ற சொன்ன செய்தி புகாரியில் 6699 செய்தியில் பார்க்குறோம். அப்போ இந்த சமுதாயத்தில் பார்த்தீர்கள் என்றால், ஹஜ்ஜு நாங்கள் வந்து உறவினருக்கு செய்ய போகிறோம்னு சொல்லி சம்மந்தமே இல்லாத ஒரு நபர்களை 10 பேர் பிடிச்சிட்டு வந்து, உங்கள் தாய்க்காக இவர் ஹஜ்ஜு செய்ய போகிறாங்க, உங்கள் தந்தைக்காக இவர் ஹஜ்ஜு செய்ய போகிறான்னு ஆள் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. அதெல்லாம் மார்க்கத்தில் கிடையாது. யார் நெருங்கிய உறவாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய வாரிசு உரிமையில் வர்றாங்களே, அந்த மாதிரி நெருங்கிய உறவினர்கள் தான் இந்த செய்தியெல்லாம் நம்ம சட்டமாக பார்க்கின்றோம். அப்போ பிள்ளைங்க என்ன செய்யலாம்? நெருங்கிய உறவினர்களாக இருக்கக்கூடிய அக்கா தங்கை அண்ணன் தம்பி போன்றவர்கள் கூட வர்றாங்கன்னு பார்க்குறோம். இப்போ அந்த மாதிரி நெருங்கிய உறவினர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த இறந்துட்டாங்க, அவங்க ஹஜ்ஜு செய்யாமலேயே கடமையாக இருக்கிற நிலையில் மௌத்தாகிட்டால் அவங்களுக்கு ஹஜ்ஜு செய்யலாம். அப்போ உம்ரா செய்யலாமா என்று கேட்டால், உம்ரா கடமையான ஒரு வணக்கம் கிடையாது. ஹஜ்ஜும் உம்ராவும் சேர்ந்து தமத்துவ என்ற முறையில் வருது, ரெண்டு சேர்த்து வேணால் செய்து கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் உம்ரா மட்டும் செய்வது என்பது ஒரு உபரியான அமல், அது கடமையான அமல் கிடையாது. இந்த உம்ரா மட்டும் என்ற விஷயத்தை தாய் தந்தையருக்காக செய்கிறது என்ன வராது? மார்க்கத்துடைய அம்சத்தில் வராது. ஹஜ்ஜு கடமையாக இருக்கிற நிலையில் இருந்தால் பிள்ளைங்க அதற்காக கலா செய்யலாம் என்றதை பார்க்குறோம். அதில் ஒரே ஒரு கூடுதல் அம்சம் ஒன்று இருக்கிறது. அது என்னன்னு சொன்னால், முவத்தா மாலிக் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். அதில் என்ன வருகிறது என்றால், ஒரு தாயோ ஒரு தந்தையோ ஒரு நெருங்கிய உறவினர் இருக்காங்களே, இவங்க நேர்ச்சை செஞ்சுட்டாங்க. நேர்ச்சை மார்க்கத்தில் கடமை, மார்க்கத்தில் எப்படி தொழுகை கடமையோ, எப்படி நோன்பு கடமையோ, ஜகாத் கடமையோ, எப்படி ஹஜ்ஜு கடமை, அந்த மாதிரி நேர்ச்சை ஒருத்தர் செஞ்சுட்டாங்க, இறைவா எனக்கு நீ குணமாக்கி விட்டால் நான் உனக்கு இவ்வளோ ஆடு இருக்கிறேன், இவ்வளோ நோன்பு வைக்கிறேன், நான் உம்ரா செய்கிறேன், இப்படி தர்மம் கொடுக்குறேன்ற மாதிரி நேர்ச்சி செய்கிறாங்கன்னு வச்சுக்கிறேங்க, அது எந்த நல்ல காரியங்களுக்கும் செய்யலாம். இப்போ இந்த மாதிரி நேர்ச்சைகளை ஒருத்தர் செய்து விட்டு அந்த நேர்ச்சியை நிறைவேற்றாமல் மௌத்தாகி போயிருந்தா வாரிசுகள் அதை நிறைவேற்றணும். அப்போ அவங்க உம்ரா செய்கிறேன் நேர்ச்சி பண்ணியிருக்கான்னு வச்சுக்கிறேங்க, உம்ராவை பிள்ளைங்க நிறைவேற்றலாம், பிரச்சனை இல்லை. அது கடமையான இடத்துல வரணும். அந்த அமல் எப்போ கடமையான இடத்துல வரும்னா, அவங்க நேர்ச்சி செஞ்சுட்டு அதை நிறைவேற்றாமல் போயிருந்தாங்கன்னு சொன்னால் அப்போ வரும். அப்போ அவங்க தர்மம் கொடுக்குறேன், நான் ஆடு அறுத்து உனக்காக அறுத்து நான் ஏழை எளியவங்களுக்கு கொடுக்குறேன்ற மாதிரி செஞ்சுருந்தாங்கன்னா அது அதில் போயிடும், அந்த அமலில் போயிடும். அது அந்த அடிப்படையில் இந்த செய்தியும் கூடுதலாக இருக்கிறது. இது மொத்த மாலிக்கில் வருகிறது. இன்ன உம்மி மாத்தத் வாலைஹ நதுருன் வலம் தக்குதிகி, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய அம்மா தாய் மரணித்து விட்டாங்க, அவங்க நேர்ச்சை செஞ்சுருந்தாங்க, நேர்ச்சை நிறைவேற்றாமலே மௌத்தா போயிருந்தாங்க, நான் என்ன செய்யட்டும்? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இஹ்துதிஹி அன்ஹா, அவங்க நேர்ச்சையை நீ நிறைவேற்று என்று சொன்னதாக முஅத்தா மாலிக்கில் இந்த செய்தி இடம்பெற்றது. அப்போ இதுதான் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அம்சங்க. இதில் நம்ம பார்த்துருக்குறோம், இறந்தவர்களுக்காக நிறைவேற்ற வேண்டிய விஷயங்களில் கடன் இருந்தால் நிறைவேற்ற வேண்டும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க, வழிகாட்டியிருக்கிறாங்க. அதுக்கடுத்ததாக இறந்தவருக்காக மூமின்கள் பிரார்த்தனை செய்யணும், பிள்ளைங்க பிரார்த்தனை செய்யணும் என்ற ஒரு விஷயம். அதுக்கு அடுத்ததாக இறந்தவர்களுக்காக தான தர்மங்கள் சதகாக்களை கொடுக்கணும் என்ற ஒரு விஷயம். அதுக்கு அடுத்ததாக இறந்தவர் தான தர்மத்திலே சிறந்த தர்மமாக சதக்கத்துள் ஜாரியா மாதிரி உள்ள தர்மங்கள்லாம் கொடுக்கலாம் என்றதெல்லாம் பார்த்தோம். அதுக்கடுத்து இறந்தவர்கள் சார்பாக நோன்பு இருந்தால் நோன்பை நிறைவேற்ற வேண்டும், கலாவாக பிள்ளைகள் செய்ய கலா செய்ய வேண்டும் என்றதை பார்த்தோம். ஹஜ்ஜு கடமையான நிலையில மௌத்தா இருந்தால் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்றதை பார்த்தோம். அதே மாதிரி நேர்ச்சை அவர்கள் இருக்கிற நிலையில நேர்ச்சை நிறைவேற்றாமல் இறந்து போயிருந்தாங்கன்னு சொன்னா அந்த நேர்ச்சையை வாரிசுகள் நிறைவேற்ற வேண்டும் என்பதை பார்க்கணும். அப்போ இதுதான் இறந்தவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு அம்சங்களாக, கடமைகளாக, நன்மைகளாக, ஒரு மூமின் இன்னொரு மூமின் செய்ய வேண்டிய ஒரு அம்சமாக, ஒரு இறந்துவிட்ட நெருங்கிய உறவினருக்காக வாரிசுகள் செய்யக்கூடிய ஒரு வணக்கமாக சொல்லப்பட்டிருக்கே தவிர, இறந்தவர்களுக்கு குரான் ஓதிட்டா நன்மை போயிடும், இறந்தவங்களுக்கு யாசின் ஓதிட்டா நன்மை போகும், இறந்தவங்களுக்கு ஃபாத்தியா ஓதுனா நன்மை போகும் என்பதெல்லாம் ஒரு பிதாத்தாக, அனாச்சாரமாக, வழிகேடாக இந்த சமுதாயத்தில் உருவாக்கப்பட்ட நபிகளாருடைய வழிமுறை இல்லாத புதுமையான வழிகேடு என்பதை நாம் புரிந்து கொண்டு, அது போன்ற ஒரு வழிகேட்டிலிருந்து விலகி, இது போன்ற நன்மையான காரியங்கள் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.
அல்லாஹ்.